الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين وقال الله تبارك وتعالى وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا وقال الله تبارك وتعالى وإن تطيعوه تهتدوا وما على الرسول إلا البلاغ المبين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يكون في آخر الزمان دجالون كذابون يأتونكم من الأحاديث بما لم تسمعوا أنتم ولا آباؤكم فإياكم وإياهم لا يضلونكم ولا يحسنونكم وقال عليه الصلاة والسلام أيضا لا يلدغ المؤمن من جحر واحد مرتين أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே இந்த சிறப்பான மாநாட்டின் கௌரவ தலைவர் அவர்களே பெரியார்களே சகோதரர்களே அன்பர்களே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு உயர்ந்த மாபெரும் ஒரு பணிக்காக கொண்டு கூட்டப்பட்டுள்ள இந்த கூட்டத்தையும் அதிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பொருந்திக் கொண்டு எதிர்பார்க்கப்படுகின்ற முழுமையான பலாபலன்களையும் துன்யாவிலும் ஆஃபிராவிலும் தந்தருவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாட்டின் பல ஊர்களிலும் மனாக்கிபு சஹாபா சஹாபாக்களின் சிறப்புகளை அவர்களுடைய சிறப்பு சரித்திரங்களை பற்றி பேசப்படுகின்ற மாநாடுகள் ஒன்று கூட்டப்படுகின்ற செய்திகளை ஊடகங்களினூடாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். இவ்வளவு காலமும் இல்லாத இந்த மனாக்கிபு சஹாபாவுடைய தேவை நமக்கு ஏன் திடீரென்று ஏற்பட்டது என்றால், அந்த கேள்விக்குரிய விடையை நான் சொல்லாமலே நீங்கள் அறிந்திருக்க முடியும். ஆகவே இந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் உரையாற்றிய ஷேக் முஃப்தி மஃபாஸ் அவர்கள் மனாக்கிபு சஹாபாவை நாம் ஏன் பேச வேண்டி வந்தது? அதற்கு காரணமாக அமைந்த அந்த வழிகட்ட கொள்கை உள்ளவர்களின் விடயங்கள் என்ன என்பதை பற்றி பேசினார்கள். இதற்கு பின்னால் வர இருக்கின்ற அமர்களிலும் வர இருக்கின்ற இரண்டு உடமாக்கள் அவர்களுடைய வரலாற்று பின்னணியை பற்றியும் இலங்கை நாட்டில் அவர்கள் எப்படி ஊடுருவி இருக்கிறார்கள், இனி ஊடுருவ போகிறார்கள் என்பதை பற்றியும் அவர்கள் தெளிவாக பேச இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகிறார்கள்? நேற்று அகன்றார்கள், இன்று இறங்கிறார்கள், நாளை இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறார்கள்? வரும்போதெல்லாம் அவர்களுக்கு எதிராக மாநாடுகளை கூட்டி அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை பேசிக் கொண்டிருப்பதுதான் நமது வேலை. அல்லது இப்படியான வழிகட்டவர்கள் இந்த நாட்டிலே தைரியமாக தலை தூக்குவதற்கு வழிவிட்டவர்கள் யார்? அவர்களை இனம் கண்டு அவர்கள் வந்த வழி என்ன, எந்த வழியினால் நமக்குள்ளேயவர்கள் நுழைந்தார்கள், அந்த இடங்களை இனம் கண்டு அந்த ஓட்டைகளை நாம் அடைப்பதா, அல்லது வருகின்ற அந்த சக்திகளுக்கு நாளாந்த முகம் கொடுத்து எங்களுடைய எதிர்கால சந்ததிகளையும் அவர்களுக்கு பணி கொடுப்பதா என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவதுதான் இந்த மனாக்கிபு சஹாபா மாநாட்டினுடைய ஒரு முக்கியமான பிரயோஜனமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டிலே இப்படியெல்லாம் யாரும் கற்பனை கூட பண்ணவில்லை. எமது நாட்டில் இப்படியானவர்கள் இருந்ததாக சரித்திரமே இல்லை. ஆங்காங்கே ஏறுகிறவர்கள் மறைந்து வெளிக்காட்ட முடியாமல் ஒளிந்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் தலையெடுத்து காட்ட முடியாத ஒரு காத்திரமான ஒரு பாதுகாப்பு இந்த நாட்டிலே இருந்தது. எந்த ஒரு புதிய சிந்தனையும் புதிய கருத்தும் எவருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமான அகலமான ஒரு பாதுகாப்பு அரண்மனை கட்டப்பட்டிருந்தது. எந்த ஒரு பிழையான அசத்தியமான பாத்திலான சக்தியும் எந்த ஒரு கோஷத்துடனும் எந்த ஒரு வாதத்துடனும் எந்த விதமான ஜோடிப்புகளுடனும் இந்த நாட்டிலே தலையிலிருந்து அவர்களுடைய கொள்கைகளை திணிக்க முடியாத அளவுக்கு உணமாக்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அவர்கள் தைரியசாலிகளாக அந்த காலத்தில் இருந்தார்கள். அதற்கு ஒரு சிறிய உதாரணம் தான் தாவத் தபலீகுடைய உழைப்பு இந்த நாட்டுக்கு வருகின்ற அந்த காலகட்டம். முதலாவது அந்த ஜமாத் ரஹ்மத்துல்லா மௌலானா அவர்களுடைய ஜமாத் வந்திருக்கிறது. நாட்டில் அவர்களுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது. அவர்கள் காலியில் கழுவல்லை பள்ளியில் வந்திருக்கிறார்கள். பஹஜத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரியில் இருக்கிற முக்கியமான உஸ்தாதுமார்கள் அவர்களை பேசி காண்கிறார்கள். நீங்கள் யார்? உங்களுடைய சிந்தனை என்ன? நம்பிக்கை ரீதியாக அகீதா ரீதியாக உங்களுடைய கோட்பாடு என்ன? அமல் ரீதியாக மனித ரீதியாக உங்களுடைய போக்கு என்ன? விபரமாக அவர்களிடம் கலந்துரையாடிய பிறகுதான் அப்பொழுது வெளியிடப்பட்ட சினமணி பத்திரிகையில் அஜ்வாத் உஸ்தாத் அஹ்மதுல்லாஹ் அவர்கள் அறிக்கை விடுகிறார்கள். தப்லீகு ஜமாத் என்பது எமது அகலு சுண்ணாவல் ஜமாத் கோட்பாட்டுக்கு உட்பட்டது. அதனால் இந்த நாட்டு மக்கள் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும். இவ்வளவு தூரம் நாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அதற்கு பிறகே மசூதிகளிலும் மக்களிடமும் அந்த உழைப்புக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அங்கொண்டு இருப்பதில் இருந்தாலும் பரவலாக தாவத்துடைய உழைப்பு வளர்ச்சி காண்பதற்கு அவர்களுடைய இந்த தீர்மானமும் அறிவிப்புமே காரணமாகின்றன. அவ்வளவு கட்டுக்கோப்புடன் வைத்திருந்த இந்த சமுதாயத்துக்குள் ஊரூராக பிரிந்து குடும்பம் குடும்பமாக பிரிந்து ஒரு வீட்டில் இருக்கிற மூன்று பேரும் மூன்று திக்கிலே அவர்களுடைய மார்க்கத்தை அமைத்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு, கேவலமாக கூறு போடப்படுகின்ற அளவுக்கு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியவர்கள் யார்? வீட்டுக்குள்ள ஒரு நாள் ஒரு பாம்பு வந்திருக்கு, அடித்து கொண்டு போகும். காலையில் பார்த்த இன்னொரு பாம்பு வருது, அடுத்த அடுத்த நாள் இரவு பார்த்த மற்றொரு பாம்பு வருது. இப்ப சிந்திப்போம், இது தற்செயலாக வந்த பாம்பு அல்ல, எங்கேயோ ஒரு துவாரம் இருக்குது, அதுக்குள்ளான பாம்பு வருது. உண்மையான புத்திசாலி சிந்திப்பார், வருகின்ற வழியை தேடி கண்டுபிடித்து அந்த இடத்தை அடைப்பார். அப்படியானால் நாளுக்கு நாள் புதிய புதிய கொள்கைகளும் புதிய புதிய கருத்துகளும் நமது மூதாதையர்கள் காதுகளினால் கேட்டால் மிகவும் பயங்கரமான குர்ஆனுக்கு குர்ஆனை கூட மிகவும் கேள்விக்குரியதாக ஆக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலின் ஹதீஸ்களில் மக்களுக்கு நம்பிக்கை ஈனத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு, மார்க்கம் ஒரு விளையாட்டு என்று மக்கள் நினைக்கின்ற அளவுக்கு கேவலப்படுத்தும் இந்த விஷப்பாம்புகள் நாளுக்கு நாள் நமது சமூகத்துக்குள் ஊடுருவுகிறது என்றால் நமது சமுதாயம் கண் திறந்து பார்க்க வேண்டிய ஒரு காலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சியாக்கள் இன்றி எழுச்சி பெறுகிறார்கள் என்றால் அவர்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்த அவர்கள் துடிக்கிறார்கள் என்றால், பகிரங்கமாக நாங்கள் சியாக்கள் என்று துணிவுடன் சொல்கிறார்கள் என்றால், எவரையும் வளைத்து நம்முடைய பொக்கத்துக்குள் போடுவோம் என்று சொல்கிறார்கள் என்றால், அந்த தைரியம் வருமளவுக்கு நாம் என்ன செய்தோம்? எப்படி அந்த தைரியம் அவர்களுக்கு வந்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த ஒரு வழிகட்ட பிரிவையும் நீங்கள் பாருங்கள், முஸ்லிம்களாகிய நம்முடைய தலையாய ஒரு கடமை இருக்கிறது. எந்த ஒரு கொள்கை சிந்தனை காரணங்களையும் அவசரமாக இனங்கண்டு அவர்களுக்குரிய சிகிச்சையை செய்ய வேண்டும். வழிகாட்டில் இருப்பவர்களின் முதலாவது வேலை என்ன தெரியுமா? அந்த சமுதாயத்தை சுற்றி நிற்கக்கூடிய உலமாக்களை தாக்குவார்கள். வழிகட்டவர்களின் முதலாவது அடையாளம் அவர்கள் சமுதாயத்துக்குள் நுழைவதற்கு தடையாக இருப்பவர்கள் சரியான காவலர்களான இந்த ஆளுங்க, அவர்களை அடித்து மானவங்கப்படுத்தி அவர்களை கேலியாக்கி அவர்களை நெருங்கவும் விடாமல் மக்களை தூரப்படுத்தினால்தான், கேவலப்படுத்தி பேசினால்தான் தங்களுடைய காரியங்களை அங்கு திணிக்கலாம் என்பவர்களுக்கு தெரியும். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் இன்று வரைக்கும் உள்ள அனைத்து வணிகர்களும் சரியாவுக்கு யாரு காவலர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அடிப்பதும் அவர்களை கேவலப்படுத்துவதும் அவர்களை தெளிவுபடுத்துவதும் அவர்கள் மீது உள்ள மக்களின் நம்பிக்கையை சீரழிக்க செய்வதும் தான் அந்த வணிகர்களுடைய முதலாவது விஷயம். ஆகவேதான் ராஜிதாக்கள் சியாக்களும் சஹாபாக்களிலே அவர்கள் கை வைத்த காரணம் அதுதான். குர்ஆனை எங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்த காவலர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் 23 வருட கால வாழ்க்கை எனும் பொக்கிஷத்தை எல்லோரும் மறைவின்றி இரவும் பகலும் அவர்களுடன் இருந்து பிரயாணத்தில் பல சிரமங்களுக்கு மத்தியில் அவர்களுடன் ஒட்டி இருந்து அதை மனிதன் செய்து பல ஊர்களுக்கு பிரயாணம் செய்து பாதுகாத்து கொடுத்த பாதுகாவலர்கள் அந்த சஹாபாக்கள். அவர்களை பற்றி பரிகாசமான கேவலமான அல்லது கண்ணிய குறைவான பொய்யான விஷயங்களை சொல்லி சொல்லி மக்களுடைய உள்ளத்திலிருந்து சஹாபாக்களுடைய கண்ணியத்தை அகற்றினால் வீட்டிலிருந்து இந்த மக்களை அகற்றுவது லேஸ் என்பதே அவர்களுடைய அந்தரங்க திட்டம். ஒரு கூட்டத்தை அகற்றியும் விட்டார். அதே பாணியில் தான் இதர வழிபேடுகளும் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. சஹாபாக்களை கேவலப்படுத்துபவர்கள், நையாட்டை செய்பவர்கள், சஹாபாக்களின் தேவைகளை விரிவாக தவிப்பவர்கள், சஹாபாக்களுடைய அந்தஸ்தை குறைத்து பேசுபவர்கள், சஹாபாக்கள் பணத்துக்கு அடிமையானவர்கள் என்று சொல்பவர்கள், சஹாபாக்கள் ஆட்சி மோகத்தில் அடிமைப்பட்டவர்கள் என்று சொல்பவர்கள், இவர்கள் அனைவர்களுடைய அந்த அந்த நோக்கமும் வீட்டிலிருந்து மக்களை தூரமாக்கி இஸ்லாத்திலிருந்து வெளியேறிய ஒரு கூட்டமாக முஸ்லீம்களை மாற்றுவதே அவர்களுடைய அந்தரங்கமான சிந்தனையாகும். அகல நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிகேட்டையும் நேரான பாதையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் யார் கொண்டு வருகிறார்கள்? இவர்களை இனம் காணும் ஒரு முறையை அல்லாஹ் கற்பித்துக் கொடுத்தார். அசத்தியவாதிகளை நீங்கள் கண்டுபிடிங்கள், பாக்கியான கொள்கைகளை கொண்டு வருவதை கண்டுபிடிங்கள். சொல்லிக் கொண்டால் அல்லாஹ் ஒரு முறையில் ஒரு அக்கலை சொல்லித் தருகிறார். يا ايها الذين امنوا ان جاءكم فاسق بنبأ فتبينوا. ايمان உள்ளவர்களே, ஒரு பாவம் செய்கிறவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தான். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான், அவன் ஆலிமாக இருக்கட்டும், ஆலிமாக இருக்கட்டும், ஆயிரம் மதரசாக்களிலே இருக்கட்டும், பல ஆய்வுகளை நடத்துவோராக இருக்கட்டும், ஆனால் ரப்பத்து மாறு செய்யும் அவனிடத்தில் தொழுகை இல்லை. தொழுகையை பலா செய்கிறார், அதை பற்றி எந்த அச்ச உணர்வும் இல்லை. வியாபாரத்தில் வருமானங்களில் ஏராளமான தரம், எவ்வளவு பொய்கள், எவ்வளவு கோட், எவ்வளவு குரம், எவ்வளவு உச்சிக்கட்டுகள், எவ்வளவு அவதூறுகள். இந்த தராதரம் பார்க்காதீங்க. அந்த பாவம் அவனிடத்தில் இருக்கிறதா பார்த்து ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அவனுடைய அந்தத்தையும் அவருடைய கல் தராதரத்தையும் அவருக்கு மக்கள் கொடுக்கிற கண்ணியத்தையும் பார்த்து ஏற்காதீர்கள். வருகின்ற செய்தி சரியா வந்து துருவி துருவி பாருங்கள். இந்த உம்மத்தில் யாராக இருந்தால் பாசி பாவியானவன், பாவம் செய்கிறவன், அவர் கல்வியில் எவ்வளவு உச்ச நிலையை அடைந்திருக்கட்டும், பாவி செய்தி கொண்டு வந்தால் நீங்கள் அந்த செய்தியை துருவி துருவி பேசுங்கள். சரி, அப்பதான் எமது சமுதாயம் பேசையும் பேசுகின்ற அந்த திறமை பேச்சாக அல்லது பழவிக்காக குடிக்கின்ற அந்த பழவி மோகம், இப்படியான பின்னணிகளை கொண்டவர்களை சமுதாயத்தின் தலைவர்களாக நிறுத்திக் கொண்டு அவர்கள் சொல்வதை எல்லாம் அல்லாஹ்வுடைய வஹியாக நினைக்க துணிந்ததனால் நமது சமுதாயத்துக்கு இந்த கவலையான சோகமான நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் புதிய செய்தி கொண்டு வருவதாக இருந்தால் அவர் நல்லவரா பாவியா அவருடைய வாழ்க்கையை துறவி பாருங்கள். அதற்கு பிறகு சொல்ல இந்த செய்தி வீடுக்கு உட்பட்டதா இல்லையா பேருங்கள். அதற்கு பிறகு புரியலாம் இவர் ஒரு அசத்தியவாதி. இவர்களுடைய அந்தரங்கமான எல்லா பாத்திரங்களும் அவன் சீயா என்று பேர் வைக்கட்டும், ராபிலி என்று பேர் வைக்கட்டும், வேறு வேறு பேர் வைக்கட்டும், அவர்களுடைய கோஷங்கள் ஒவ்வொன்றாக இருக்கட்டும், வருகின்ற உரையாற்றுகின்ற தலைவர்களின் பெயர்கள் வேறாக இருக்கட்டும், நடத்துகின்ற முறைகள் வேறுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அஹ்லு சுன்னாவல் ஜமா அஹ்லு சுன்னாவல் ஜமா சஹாபா பெருமக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ, சஹாபா பெருமக்கள் இந்த வழி உலகத்தில் நடந்தார்களோ, இதற்கு மாற்றமாக வருகின்ற அனைவர்களும் எங்களை துவக்கத்துக்கு கொண்டு செல்ல மாட்டார்கள், நரகத்துக்கு கொண்டு செல்லும் தலைவர்கள் என்பதை நாம் அனைவர்களும் மனதில் ஆழமாக பதிய வைத்து நம்பாத வரை இந்த சமுதாயம் ஒரு நாளும் ஈடேற்றம் பெற முடியாது. எல்லோரும் நல்லவர்கள் என்று மேலெண்ணம் வைக்க போனதனாலே இந்த நாசமும் அநியாயமும் எங்களுக்கு நடந்திருக்கிறது. ஆரம்பத்தில் என்ன சொல்லுவார்கள், நாம் குர்ஆனை மட்டுமே சொல்லுகிறோம். சுன்னாவை மட்டுமே சொல்லுகிறோம், குர்ஆன் சுன்னா. பல பேரும் ஈமான்தார்கள், ரொம்ப பெரிய பேச்சு திறமை உள்ளவர்கள், அழகாக வாதங்களை அழகுபடுத்தி முன்வைப்பவர்கள், மூச்சு விடாமல் தொடராக பேசுபவர்கள், உருவத்திலும் ஒரு முஸ்லீமுடைய உருவம் தெரிகிறது. பலரும் அதனை அகப்பட்டுக் கொண்டார்கள். என்னவாக நாம் குர்ஆனின் பக்கம் மக்களை கூப்பிடுகிறோம், சுன்னாவின் பக்கம் மக்களை கூப்பிடுகிறோம் என்றால் சத்தியத்தின் பக்கம் கூப்பிடுகிறோம். அதற்கு பிறகு மக்கள் அதற்கு பின்னே போய் சேர்ந்தார்கள். அதற்கு பிறகுதான் உலமாக்களை ஏற்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த உலமாக்கள் தான் சமுதாயத்திலே அசத்தியத்தை பரவ வைக்கிறார்கள், உண்மையை மறைக்கிறார்கள், போலியான விடயங்களை சொல்கிறார்கள். உலமாக்களை ஏற்றினால் மக்களுடைய உள்ளத்திலே உலமாக்களை பற்றிய நம்பிக்கை குறையும், அவர்களுக்கு ஆள் சேர்வது கூடும். காவலர்களை தாக்கினார்கள், கபர்களில் இருக்கும் இமாம்களையும் விடவில்லை. இமாம் அபு ஹனீஃபா வேண்டுமா, இமாம் ஷாஃபிஈ வேண்டுமா, இமாம் மாலிக் வேண்டுமா, எவ்வளவு கேவலமாக பேசினார்கள். ஷாஃபி நானா, அபு ஹனீஃபா நானா, அஹ்மது நானா, இமாம்களை மிக கேவலப்படுத்தி அவர்கள் இருக்கிற நம்பிக்கை எல்லாம் உள்ளத்தில் இருந்து கலத்தி தங்களின் பக்கம் மக்களுடைய கவனத்தை திருப்பினார்கள். காலம் போக போக இப்பொழுது அவர்கள் மக்கள் முழுமையாக அவர்களை நம்பிவிட்டார்கள். அவர்கள் சொல்வதே வஹி, அவர்கள் சொன்னால் மட்டுமே சஹீஹான ஹதீஸ், அவர்கள் சொல்வது மட்டுமே மார்க்கம், மற்றவர்கள் சொன்னால் அது குர்ஆனில் இருந்தாலும் இல்லை, மற்றவர்கள் சொன்னால் அது ஹதீஸில் இருந்தாலும் சந்தேகம், மற்றவர்கள் சொல்வதெல்லாம் பிழையான விளக்கம் என்று நம்புகின்ற அளவுக்கு ஒரு கூட்டம் பின்னால் இணைந்த பிறகு தங்களுடைய அடிமனையில் வைத்திருந்த இசத்தை கட்டுகிறார்கள். என்ன கட்டினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாலும் அது புகாரியில் வந்திருந்தாலும் இமாம் புகாரி ரெண்டு ரக்காத்து பொழுது ராவிகளை அழைத்தான் எழுதி இருந்தாலும் குட்டிக்கு அது முரண்படுவதனால் ஏற்க முடியாது. சுன்னாவுக்கே கோடாரியால் ஒரு கொத்து. அடுத்த ஒரு காட்சி குர்ஆன் இல்லை,
சொல்லி இந்த பெருகப்பட்டிருக்கிற குர்ஆனிலும் சந்தேகமான விடயங்கள் இருக்கிறது. குர்ஆனை கூட காட்ட முடியாத அபாக்கியமான நிலைமை பின்னால் இருந்தவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அழைக்கிறோம் என்று 15-20 வருடங்களுக்கு முன்பு கூப்பிட்டு 20 வருடங்களுக்கு பின்னால் கூப்பிட்ட குர்ஆனுக்கும் ஹதீஸுக்குமே கோடாவியால் கொட்டிவிட்டார்கள். நம்பியவர்கள் நடுரோட்டிலே ஆகிவிட்டார்கள்.
இது வரும் ஒரு உதாரணம். இது போன்ற என்னென்ன பெயர்களில் அசத்தியங்கள் நடமாடுகிறதோ அவர்கள் அனைவர்களும் ஆபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களையும் பாதுகாப்பது முஸ்லிம்களாகிய நம்முடைய பொறுப்பாகும்.
அதை வேற்றுமையாக அவர்களுடன் சண்டையாக நினைக்கக்கூடாது.
அவர்களுக்கு அந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்வது மார்க்கத்தின் காவலாளிகளான நம்முடைய தலையாய கடமை பதிவு ஐதாகும் என்ற வகையிலே இதை பேசுகிறோமே தவிர யாரையும் புண்படுத்தவோ யாரையும் எதிர்க்கவோ யாரையும் துரத்தவோ
இந்த வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். நடத்திருந்த உண்மை இதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது எங்களுடைய கேள்விக்கு நாம் வருவோம். இவர்கள் எங்கே உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகிறார்கள்?
நாம் மரணித்தால் நாம் கொஞ்சமாவது சித்தினா குறைந்த காலத்தில் இருந்தவர்கள். இனி வருகின்ற எங்களுடைய குழந்தைகள் நமது பேரப்பிள்ளைகள் இதைவிடவும் ஆபத்தான ஒரு காலத்தில் வாழப்போகிறார்கள்.
இனி வருகின்ற காலத்தில் ஓமானில் இருந்து 10 பேர் இபாமியாக அந்த கொள்கையை கொண்டு வந்து பரப்பினாலும் அதையும் கபூல் செய்ய ஒவ்வொரு ஊரிலும் 10 பேர் இருப்பார்கள்.
இன்னொருவன் இஸ்மாயிலியா கொள்கையை கொண்டு வந்து புகுத்தினால் அதையும் ஏற்று அதற்கும் ஒரு மரக்கம் கட்டி அதற்கும் ஒரு தலைமையகம் உருவாக்கி அதற்கு ஒரு பேப்பர் போட்டு அதற்கு ஒரு வெப்சைட் போட்டு அதிலேயும் ஒரு 1500 பேர் கொண்டுக்குவாங்க.
இனி என்னென்ன வருமோ தெரியாதே. துவாரத்தை இட்டு விட்டார்கள்.
இலங்கை வாழ் முஸ்லீம்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பலமான பாதுகாப்பான ஒரு கோட்டை இந்த முஸ்லீம்களை சுற்றி போடப்பட்டிருந்தது.
பல மக்கள் மௌத்தானார்களா?
பலம் மிக்க வீரம் மிக்க தைரியம் மிக்க அந்த உளமாக்கல் உலகத்தை விட்டு போனார்களா? நிசதிகள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துவாரமிட்டு அதனூடாக உள்ளே நுழைய ஆரம்பித்தார்கள்.
அதே துவாரத்துக்குள்ளால் ஷியாவும் வருகிறார். அன்று அந்த துவாரத்தினூடாக நட்டுவக்காலியும் தூரானும் வந்தது என்று நச்சு பாம்பு வருகிறது.
காதியானியும் வருகிறார். நாளை இபாமியா வருவான். அதே துவாரத்தினூடாக தஜ்ஜாலும் வருவான். தஜ்ஜாலும் வருவான்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கம் என்ன தெரியுமா? இவர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களை தஜ்ஜாலுக்கு தஜ்ஜாலுடைய ஜமாத்தில் சேர்க்க போகிறார்கள். ஏன் சொல்லுகிறேன்? நாம நினைக்கிறோம் இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய பித்னாவுடைய காலம். குண்டு வெடிக்கிறது, பல இடங்களிலும் யுத்தங்கள், மனித படுகொலைகள், அகதிகள், நாடு நாடாக பெரும் பேரழிவுகள்.
ஆனால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இதுவரை வரவே இல்லை, இனித்தான் வரப்போகிறது. அந்த சுற்றுலாவை வானமும் கண்டதில்லை, பூமியும் கண்டதில்லை. கொலைகளை வானம் கண்டிருக்கிறது, நாடுகள் அழிவதை வானமும் பூமியும் பார்த்திருக்கிறது, அகதியாகுவதை வானமும் பூமியும் கண்டிருக்கிறது, கற்பழிக்கப்படுவதை வானமும் பூமியும் பார்த்திருக்கிறது.
வானமும் பூமியும் காணாத ஒரு சித்தினா இதற்கு பிறகு வரப்போகிறது. அந்த சித்தினா எந்த அளவுக்கு நபிமார்களை அச்சப்பட்டார்கள் என்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மா மின் நபியின் இல்லா வகத் அன்ஸர கௌமுஹு மினல் மஸீஹித் தஜ்ஜால். உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபியும் அவனுடைய ஃபித்னாவை எச்சரிக்காமல் போனதில்லை,
குழப்பத்தை சொல்லாமல் போகவில்லை.
அவ்வளவு பாரிய சுருக்கமாக சிந்திப்போம். தஜ்ஜால் என்று கேள்விப்படுறதுதான், பயான்களும் நிறைய செய்யப்படுகிறது,
ஹதீஸுகள் இருக்கிறது. அவனை பற்றி பேசினாலே சஹாபாக்களிடம் இருந்து அழுகுரல் எழுப்புமா, அழுவார்கள் சஹாபா. சஹாபா பெண்கள் வீடுகளில் உள்ள ஒளிவிடங்களிலே போய் மறைந்திருக்கிறார்கள். தஜ்ஜால் எழுகிறார் என்ற போலியான செய்திகள் வந்தபோது
ஏன் அழுதார்கள், ஏன் ஒளிந்தார்கள், ஏன் எல்லா நபிமார்களும் எச்சரித்தார்கள்.
தஜ்ஜால் உலகத்திற்கு வந்து கொலை செய்ய போவதில்லை, அவனால் எங்களுக்குள்ள பயம் கொலை அல்ல, பொருளாதாரத்தை நசுக்குவதல்ல, பெண்களை கற்பழிப்பதல்ல, சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்வதல்ல, எனது நகரங்களையும் கிராமங்களையும் அழித்து இடிப்பது அல்ல. அதை விடவும் பயங்கரமான ஒரு வேலையை தஜ்ஜால் செய்ய போகிறார். அதுதான்
எங்களுடைய பரம்பரை முஃமின்களை முருத்தட்டுகளாக மாற்றப்படும். எல்லாம் அழிந்தாலும் திருப்பி கட்டலாம், ஈமான் பறிபோனால் நிரந்தர நேரம். ஈமானை பறிக்கப் போகிறார். இப்ப ஒரு கேள்வி வரும், நாம பரம்பரை முஸ்லிம்கள், எங்க அப்பா அந்த மறிக்கார், எங்க அப்பா இந்த பரம்பரை,
நாங்கள் பரம்பரை, எங்க வீட்டில் எல்லாம் ஆளுங்கள், எங்க வீட்டில் எல்லாம் ஆளுங்கள்.
எங்கட குடும்பத்துக்கு அப்படி அச்சுறுத்தல் வருமா? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாம் எல்லாம் விளங்கிக் கொள்றதுக்கு இலகுவாக ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த கேள்விக்கு அது பதிலாகவே சொன்னார். ஒரு மனிதன் வருகிறான், அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து கலாம் சொன்னான், ஆனா அவன் நெட்டியில கொட்டி இருக்கு, கொட்டி வச்சு ஒருத்தர் கலாம் சொன்னான். நாம தைரியமா பதில் சொல்லுவோமா? சொல்ல பயப்படுவோம், தயங்குவோம்.
இவர் முஸ்லிமான ஒருவர் அல்ல, பிற மத சகோதரர். நெட்டியில இருக்கிற பொட்டி அதற்கு ஆதாரம். கொஞ்சம் விடயம் தெரிஞ்சவராக இருந்தால் வாழை செல்வார்.
அதிலே வீட்டில் உள்ள பெண்களாக இருந்தால் இன்னும் ஒதுங்கிடுவான். அவங்க பாவிச்ச பாத்திரத்தை ஒதுக்கி வச்சிருவாங்க, பிடிச்சவைகள் ஒதுக்கி வச்சிருவாங்க.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜாலும் உலகத்துக்கு வருவான். இதுதான் மெய்நதம், உலகத்திற்கு வருவான். அவனுடைய நெற்றியில் காசூர் என்று எழுதப்பட்டிருக்கும். எழுத வாசிக்க தெரியாதவர்களும் அந்த எழுத்துக்களை படிப்பார்கள், வாசிப்பார்கள். அதை வாசித்துக் கொண்டு அவனை ரப்பட்டு ஏற்றுக்கொள்வார்கள்.
பார்த்து சலாம் சொல்ல பயந்த இந்த சமூகம் காவிரந்த எழுத்த வாசித்துட்டு அவனை ஏற்றுக்கொண்டதாக இருந்தால் என்ன நடந்துச்சு? சூனியமா நடக்குது.
பரம்பரை பரம்பரை முஸ்லிம்களாக இருந்தவர்கள் அவனின் அந்த தாவாவை, அவனுடைய வாராட்டத்தை உடனடியாக கபூல் செய்து கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்கள் முருத்தத்துகளாக மாறி அலாலான பணத்தால் கட்டப்பட்டு தொடப்பட்டு இந்த வீடுகளில் தஜ்ஜாலை வணங்கும் முருத்தத்துகள் முஷ்ரிக்குகள் ஒரு வாழ ஆரம்பிக்கிறார்கள் என்றால் அந்த சாபக்கேடு எப்படி ஏற்பட்டது?
சும்மா வரையலால் அது
அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் தஜ்ஜாலுக்கு களம் அமைத்து கொடுத்த 30 தஜ்ஜால்கள் வருவாங்க. தஜ்ஜாலுக்கு களம் அமைத்து சலாசூர் 30 தஜ்ஜால்கள் வருவாங்க. நபியுடைய அந்தஸ்துக்கு அவர்களுடைய மாறாட்டம் இருக்கும். அவர்களுடைய பேச்சுகளும் அவர்களுடைய வாதங்களும் அவர்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய சிந்தனைகளும் மக்களின் போடப்பட்டு போடப்பட்டு மக்கள் எந்த அளவுக்கு மாறுவார்கள் என்றால் எல்லாம் சரிதான். இப்பவே வந்துதான் ஷியாவும் ஒரு 4 ஐக்கத்தை போட்டாங்கன்னா ஈ மாறி பின்னால வைக்கணும். அவனே அப்படி சொல்ற, இவை இப்படி சொல்ல அப்படி இருக்கிறாங்க மக்கள். உள்ளத்திலே விஷத்தை கலந்து விட்டார்கள், விஷம் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஈமானுடைய யக்கீன், ஈமானிலே வர வேண்டிய உறுதித்தன்மை, இத்திரத்தன்மை, ஈமானுடைய உறுதியான நிலைப்பாடு இன்று மக்களிடத்தில் இல்லை. அது கலைந்து போய்கொண்டே இருக்கிறது. எல்லாம் சரி, எல்லோரும் சொல்வது சரி, எல்லாமே சரிதானே என்ற அளவுக்கு மக்களுடைய உள்ள மாறுகிறது. அந்த அளவுக்கு பிழையான விஷமத்தனமான கருத்துக்களை சொல்லி 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 உறுதியான முஸ்லிம்கள் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹாஃபிழ் நூருதீன் ஹைசமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ரிவாயத்தை பதிவு செய்தாங்க, தஸ்ஹீஹும் செய்திருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் ஸஹீஹ். ஒவ்வொரு ஊருக்குள்ளும் தஜ்ஜாலுடைய பிரச்சாரம் வரும்போது அவனுக்கு பின்னால படையெடுப்பது அந்த ஊரில் உள்ள முஸ்லிம் பெண்கள். காவிரிகள் போறது ஆச்சரியம் இல்லை, ஏற்கனவே குஃபுல்ல இருக்காங்க. முதலாவது அவனை நம்புறது பெண்கள். எல்லா ஏமாற்றுக்காரர்களையும் பாருங்க, முதலாவது அவர்களுடைய கருத்தை கொண்டு போறது பெண்களுக்குள்ளார். பெண்கள் ஏமாற்றத்தில் அகப்படுபவர்கள். தஜ்ஜால் என்றாலே அர்த்தம் என்ன? அசத்தியம், பொய்யிற்கு உண்மை சாயம் பூசி மக்களை நம்ப வைப்பவர்களே தஜ்ஜால். தஜ்ஜால் என்றால் ஏமாற்றுபவர். வெறும் பொய், சுத்தமான பொய்யை துணியுடன் சரி என்று கரைப்பவன் தஜ்ஜால். பெண்கள் ஏமாந்து போவார். நிறைய பாருங்க, பாத்திலான சக்திகள் தீவிரமாக அவர்களுடைய முயற்சிகளை முடக்கி விட்டதற்காக பெண்களுக்கு சொன்னாங்க, சொல்லுவா அதை சொல்ல பெண்கள் தான் நம்புவாங்க. எந்த அளவுக்கு பெண்கள் அந்த ஊர்களில் அவனுக்கு பின்னால அணி திரள்வாங்கடா. ஒரு மனிதர் பஜாரில் இருந்து வேகமாக வந்து கயிற்றை எடுத்து அவனது தாயை, அவனது மகளை, அவனது சகோதரியை, குடும்பத்தில் உள்ளவர்களை மிருகத்தை கட்டுவது போன்று வரிந்து கட்டுவான். எதற்காக? முழு ஊரில் உள்ளவர்களும் தஜ்ஜாலை நம்பி அவனுக்கு பின்னால் மலப்பாறை செல்கிறார்கள். எனது குடும்பமும் போய்விடுமோ என்ற பயத்தால். நாங்க யாரும் இதை சிறியதாக நினைச்சிடக்கூடாது. நாம தான் இதை காணலை என்றாலும் எங்கட பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ இதை சந்திக்க போறாங்க. நாளைக்கு மக்கள் மைதானத்தில் நாங்கள் எழுந்து நிற்கும் போது அல்லாஹ் ஒருவனை காட்டி இதுதான் உங்களோட பேர புள்ள, இவன் முருக்கத்தாக மாறிட்டான் என்று காட்டினா அந்த மக்கள்ல இருக்கிற கவலைகளுக்கு மேலே இது ஒரு பெரிய விதியாக முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், யகூனு ஃபீ ஆகிரிஸ் ஸமான், ஆகிரிஸ் ஸமான் உலகம் முடிவதற்கு நெரு
அந்த காலங்களில் நீங்க கேள்விப்படுவீங்க, ஏமாற்று பேர்வழிகள் வருவார்கள், மறைத்து அசத்தியத்திற்கு உண்மை தாழ பூசுபவர்கள்.
அவர்கள் கொண்டு வருகின்ற ஹதீஸுகளும் விளக்கங்களும் எப்படி இருக்கும் என்றா, உங்களோட மூதாதையர்களை அவர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. உங்களோட அப்பக்கு தெரிய அப்படி ஒரு ஹதீஸ் இருந்தாங்க, உங்களோட அப்பக்கு தெரிய அப்படி ஹதீஸுக்கு விளக்கம் இருந்தாங்க. இன்றைக்கு எப்படி இதை கேள்விப்படுவோம்?
நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்படாத செய்திகளை கொண்டு வருவார்கள். அந்த ஜமாத் உங்களோட உள்ளங்களையும் உங்கள் உள்ளங்களையும் செவிகளையும் குழப்ப வரும். அந்த தஜ்ஜாலுகளில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதற்குரிய வழி என்ன தெரியுமா? அவர்களை ஏறிட்டும் பார்க்க வேண்டாம், அவர்கள் போற வழியிலும் போக வேண்டாம், அவர்களுடன் உட்காரவும் வேண்டாம். நாங்கள் எடுக்கிறதில்லை, ஒட்டி எட்டி உட்கார், அவனோட களத்துல கைய போடுற, அவனோட சிரிக்கிற, அவனோட பேசுற, பேரல்ல எல்லாரோடையும் சேர்ந்து நடக்கும் கோஷம். இது எங்களை நாங்கள் அழித்துக் கொள்ளுகின்ற வழிகள்.
தெரியாத
செய்திகளை கொண்டு வருகிறானா, அவனை நெருங்கவும் வேண்டாம்.
அவர்களை நீங்கள் நெருங்கவே வேண்டாம்.
நூலக்கும்
அவர்கள் உங்களை வழிகெடுத்த கூடாது. கிட்ட போய் உட்கார்ந்தா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ஷனை ஏற்றிடுவான்,
அங்கிருந்தான் ஏற்றுவான். கொஞ்ச நாளே எங்கேயோ அவரை போல ஆகிடுவான், பிரயாணத்துல ஏற்றுவான், சாப்பாட்டில ஏற்றுவான், கழுத்துக்கு நிறுத்தும் போது ஏற்றுவான், பிசினஸினோட அதை ஏற்றுவான்.
சொன்னாங்க
கிட்டவும் போக வேண்டாம், உன்னை அவன் வழிபடுத்த நீ வழி கொடுக்க வேண்டாம், அவன் உன்னை வலாலத்தில் தள்ளுவதற்கு நீ இடமளிக்க வேண்டாம். வலா யுக்தி நடக்கும்,
உங்களையும் அவர்கள் சித்தினாவில் ஆளாக்கிவிடக் கூடாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு அழகான விஷயங்களை, எவ்வளவு அழகான பரிகாரங்களை, பிற்காலத்தில் இப்படி எல்லாம் நடக்கும், நீங்கள் அப்போது இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்ற அழகான வழிமுறைகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதனால இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லலாம், சமுதாயத்தை குழப்புகின்ற அகீதா சார்ந்த நம்பிக்கை சார்ந்த பிதாத்துகளை யார் கொண்டு வருகிறார்களோ, அந்த பிதாத்வாதிகளோடு ஒன்றாக அமரவும் வேண்டாம். நான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னான், ஒரு மஜ்லிஸில் உட்கார வேண்டாம், சிட்டிங்கில் சில இடத்துல சொன்னாங்க சலாமும் சொல்ல வேண்டாம், சலாம் சொல்ல வேண்டாம். ஏ சலாத்தாளன் சலாம் தொடங்கு, சலாம் சொன்ன போனா அவன் கதையை ஆரம்பிச்சிருவான். நான் ஒரு இடத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னால போயிருந்தேன், அவர் ஒரு வியாபாரி, அவரோட கதைத்து கொண்டிருக்கிற நேரம் அவர் திடீர்னு இப்படி கேட்டார். சகாபாக்களுக்குள்ளே சண்டைகள் இருந்தோம், என்னடா தொழுகைக்கே வராத இழக்கிறான், நாங்கள் என்ன விஷயம் இல்லையாமே, பாத்திமா நாய்க்கு அபூபக்கர் எல்லாம் நடிகாமே, எப்பவா எப்ப நீ அணிஞ்சா யாரும் சொன்ன ரெண்டும் இல்ல, ஒரு கல்யாண வீட்டு பேசியிருந்தேன், சாப்பிடுற நேரம் அந்த கல்யாண வீட்டு தெரிந்தாரு, அவர் இப்படி கதச்சி கதச்சி அப்படி எனக்கும் சொல்லிட்டாரு, எனக்கு பொய்யெல்லாம் பட்டுச்சு, ஆனால் அவர் ஆதாரம் சொல்றாரு, அதனால நம்பிக்கை கூட வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மையா இல்லையா?
எந்த முன் அறிமுகமும் கிடையாது, அதுக்கு முன் அவரோட எந்த உறவும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. கலியான சாப்பாட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டதுதான்
வீசத்தை ஏற்றிட்டு போயிட்டான். அது கூட நானே கேட்டா இந்த சம்பவத்தையே சொன்னாரு. கைபர்ல இப்படி கிடைச்சா
அதைத்தான் அதுக்கு சரி, அதைத்தான் சொன்னாரு.
பணியா இல்லையா? அப்புறம் அவர் விளக்குகளை சொன்னா பாருங்களே பொய்ய சொல்லிக்கிறாங்க, நல்ல நம்பர் இல்லையா அப்படின்னாரு.
எதற்காக நம்முடைய எதிர்கால தந்தரிகளை பாதுகாப்பதற்காக நமது பிள்ளைகள் தூய இஸ்லாத்துடன் மூத்தாக வேண்டும், நமது பேர பிள்ளைகள் தூய இல்லை இஸ்லாத்துடன் முஸ்லீமாக மூத்தாக வேண்டும். யாரும் வழிகட்ட இந்த சிந்தனைகளில் அகப்பட்டு அவர்கள் மூத்தாக கேவலமாக மரணமடைய நாம் வழி அமைத்துவிட்டு போகக்கூடாது. அதற்காக இப்பொழுதிலிருந்தே நாம் சிந்திப்போம். இந்த பிழையான பாக்கியான சக்திகள் அனைத்தையும் நமது மண்ணிலிருந்து துடை தெரிய என்னென்ன முயற்சிகளை எல்லாம் இரவு பகலாக செய்து நாம் பாதுகாக்க முடியுமோ அனைத்து அந்த ஏற்பாடுகளையும் நாம் செய்கிறோம்.
அல்லாஹ்வுடைய நல்லடியாக எவ்வளவு நாவு கூச்சாமல் சஹாபாக்களை திட்டுகிறார்கள்.
ஷியாக்கள் மட்டுமல்ல சஹாபாக்களை திட்டுபவர்கள், ஷியாக்கள் மட்டுமல்ல சஹாபாக்களை திட்டுபவர்கள், குர்ஆன் சுன்னாவுடைய கோஷம் விடுபவர்களும் அதே வேளையில் செய்கிறார்கள்.
ஹதரத் அலியை ஏற்றியவர்கள், ஹதரத் முஆவியாவை ஏற்றியவர்கள், பெயர்களை இழுத்தே சொல்லலாம். அனைவர்களுக்குள்ளும் இந்த நோய் இருக்கிறது.
தனியான கிதாபுகள் இருக்கிறார்கள். அதற்கு மாவியா பிழை, அதற்கு மாவியா பிழைகள் இருக்கிறார்கள்.
அப்படிப்பட்டவர்களை முஸ்லிம்களின் தலைவர் பெரும் கல்விமான் என்று தலையில் தூக்கி வைத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள். அலி வேண்டுமா, அம்ருபின் ஆஸ்ரதி அல்லாஹ் அவர்கள் வேண்டுமா, அப்துல்லாஹ் இப்னு உமர் வேண்டுமா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலி அல்லாஹ் அன்ஹு வேண்டுமா, அப்துல்லாஹ் இப்னு அபி பக்ர் ரலி அல்லாஹ் அன்ஹு வேண்டுமா,
சஹாபாக்களுடைய பெயர் சொல்லி சொல்லி அவர்களை கேவலமான வார்த்தைகளை திட்டியவர்களும்
என்று தலைவர்களாக மதிக்கப்படுகிறார்கள். இவர்களும் ஷியாக்களுடைய அதே பணியை புதிய பேரை வைத்துக் கொண்டு செய்தவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன
சொன்னார்?
எனது சஹாபாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹை ரொம்பவும் பயந்து கொள்ளுங்கள். எனது சஹாபாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹை ரொம்பவும் பயந்து கொள்ளுங்கள். சரியான அம்பு வீசி பழகுபவர்
குறி தவறாமல் அம்பை எறிவதற்கு பழகும் போது எப்படி குறிக்காக ஒரு பொருளை வைத்து அதிலே அம்புகளை வீசும் போது அது கல்லணை போன்று ஆகிறதோ, இது போன்று எனது சகாபாக்களை உங்களுடைய விருப்பு வெறுப்புக்கெல்லாம் அவர்களை ஏற்றுகின்ற திட்டுகின்ற காயப்படுத்துகின்ற குறிகளாக எனது சகாபாக்களை எடுக்க வேண்டாம்.
சஹாபாக்களை நேசிப்பது என்னை நேசிப்பதற்கு சமம், சஹாபாக்களை கோபிப்பது என்னை கோபிப்பதற்கு சமம். அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும் வமன் அபஃபஹும் ஃபபிஹுப்பி அபஃபஹும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை கோபித்தால்
அவன் அல்லாஹ்வை கோபிப்பதற்கு சமம். அல்லாஹ்வை கோபித்தால் என்னாகும்? அல்லாஹ் அவனை பிடிப்பார். யூசிஃபு அய்யஹுதா
இந்த மாநாடு மாஷாஅல்லாஹ் ஒரு ஒரு சிறந்த ஒரு சிந்தனையுடன் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக சஹாபாக்களுடைய சிறப்புகளை சொல்லி அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகளுக்கு மாண்புகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய, அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய, அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய அந்த ஷியாக்களை பற்றி சொல்லுகிறது பிரதான நோக்கமாக இருந்தாலும் அதை அடிப்படையாக வைத்து எல்லா வகையான பாத்திலா
பொய்யான சக்திகளையும் பிழையான சக்திகளையும் மிக தெளிவாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதிலிருந்து இந்த சமுதாயத்தை எதிர்காலத்தில் மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக இருப்பதற்கு வழி செய்யும் ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையப்பட்டிருப்பது மிகவும் சந்தோஷத்துக்கு ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாநாட்டை கபூல் செய்வானாக. இதன் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட எல்லா வகையான லாபங்களையும் அல்லாஹு தஆலா உடனடியாகவும் சிந்தியும் கொடுத்தருவானாக. எமது சமுதாயத்தை எல்லா வழிகேடுகளிலிருந்தும் பாசில்களிலிருந்தும் பாதுகாத்தருவானாக. ஆமீன். வா ஆஸ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان All things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves pour in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah. ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله